திருமலை மூர்த்தி படைக்கும்
திரைக்கு வந்த இலக்கியம். இன்று இருவர் உள்ளம்.
தமிழ் இலக்கிய உலகில் புகழ்பெற்ற பெண் எழுத்தாளர்களில் ஒருவர், லக்ஷ்மி என்ற புனை பெயரை கொண்ட டாக்டர் திரிபுர சுந்தரி கண்ணபிரான் அவர்கள். இலக்கிய யாம்பவான்களான கல்கி, புதுமைப்பித்தன் போன்றவர்கள் கொடிகட்டி பறந்த காலத்திலேயே புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்கியவர் லக்ஷ்மி. மருத்துவக் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த காலத்திலேயே படிப்பு செலவிற்காக சிறுகதைகள் எழுதத் தொடங்கிய லக்ஷ்மி, குறிப்பாக பெண்களின் பிரச்சனைகளை, அவர்களின் உணர்வுகளை நுட்பமாக படம் பிடித்து காட்டி பல பெண்களை வாசகர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் இலக்கிய வளையத்துக்குள் இழுத்து வந்தவர். 1987 தனது 66 வயதில் இயற்கை எழுதிய டாக்டர் திரிபுர சுந்தரியான எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் 80 மேற்பட்ட நாவல்கள், 1000 மேற்பட்ட சிறுகதைகள், பல இலக்கிய கட்டுரைகள், பயனுள்ள பல மருத்துவ கட்டுரைகள் போன்றவற்றை தமிழுக்கு தந்திருக்கின்றார். இவருடைய ஒரு காவிதியைப் போல என்ற நாவல் சாகித்ய மண்டல பரிசும் பெற்றது. 1951 இவர் தொடராக எழுதிய காஞ்சனையின் கனவு என்ற நாவல் 1952 காஞ்சனா என்ற பெயரில் திரைப்படமாகவும் வெளிவந்தது. இதேபோல் 60 லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பெண்மனம் என்ற தொடர்கதை, 63 சிவாஜி கணேசன் சரோஜாதேவி நடிப்பில் இருவர் உள்ளம் என்ற திரைப்படமாக வெளிவந்து வெற்றி படமாகவும் கொண்டாடப்பட்டது. கதையின் மையக்கருவை சுருக்கமாக உரைப்பதைப் போல் படத்தில் அமைந்தது இந்த பாடல்.
யாச்சகம் பெறுவதல்ல காதல் என்றறிவாய் மூடக்கீச்சகா செல்வாய் என்றாள். கீச்சகன் சிரித்தான், இந்த வாசகம் போதும் என்றான். மங்கையை தொடவும் வந்தான்.
கதையின் நாயகன் ஆடம்பர பிரியனாகவும் அழகு பதுமைகளை மோகிப்பவனாகவும் இவைகள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு ஏற்ற பொருள் வசதி கொண்டவனாகவும் உருவகிக்கப்படுகின்றான். திரைப்படமும் பாத்திரத்தின் தன்மையை ரசிகர்கள் இலகுவாக உணர்ந்து கொள்ளும் முகமாக இந்த பாடல் காட்சியுடனேயே ஆரம்பமாகின்றது.
இரவு பகல் என்று எதுவும் இல்லை என்று உறவில் இன்பம் கண்டு உருகிடுவோம் என்றும் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம்.
ஒரு நாள் நடந்த சிறு விபத்தொன்றில் கதையின் நாயகியை சந்திக்கின்றான். சாதாரண வருமானம் கொண்ட பள்ளி ஆசிரியையான அவளின் எளிமையான அழகு நாயகனை கவர்ந்து கொள்கின்றது.
இவ்வளவு வேகமா கார் ஓட்டுறதா?
மனித வாழ்க்கைக்கே வேகம் கொஞ்சம் அதிகமா தான் தேவையா இருக்கு. ஆமா, நீ பயந்துட்டியா?
பயப்படல, ரோட்ல மனிதர்கள் நடமாடுறாங்க, கண்ணை மூடிக்கிட்ட காரை ஓட்டாதீங்க.
கார்ல ஏறிக்க, நீ போக வேண்டிய இடத்துல கொண்டுட்டு போய் விட்டுறேன்.
ரொம்ப தேங்க்ஸ், நான் நடந்து போய்க்கிறேன், நீங்க போங்க.
நோ நோ, நீ கார்ல ஏறினாதான் எனக்கு நிம்மதி.
நீங்க ஒழுங்க திரும்பி போனாதான் எனக்கு நிம்மதி.
ஓ, அந்த பொண்ணு இருக்காளே பாக்குறியா? பரவாயில்ல
ஐயா, கார் ஓட்டும் கனவானே, கூப்பிட்ட உடனே போலீஸ் வந்துடும், ஜாக்கிரதை.
இருவருக்கும் இடையில் நடந்த மோதல் மட்டுமல்ல, அவன் மீது அவள் காட்டிய அலட்சிய போக்கும் அவனுக்குள் காதலை விதைக்கின்றது.
உன் பேரு தான் மாணிக்கம். அதோ போறா பார், மாதர்குல மாணிக்கம்.
அடரா, அவ கேர்ள்ஸ் ஸ்கூல் வாத்தியாரமாப்பா?
தெரியும், அவ யாரு பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும்.
செல்வம், நம்ம வலையில சிக்கின பெண்களை நினைச்சு எல்லா பெண்களையும் அப்படியே போட்டுறியாட. இத பாருப்பா, அதுல இந்த பொண்ணு சாந்தா இருக்காள, ரெண்டாவது கண்ணகி.
கண்ணகியா? அப்படின்னா நான் கோவலேன்னு வச்சுக்க.
அவகிட்ட நெருங்கினா உன் வாழை ஒட்ட அறுத்துருவா, ஜாகிரத.
மாணிக்க, நான் ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சேன்னா அதை முடிக்காம விட மாட்டேன்.
விஷ் யூ சக்சஸ்.
தேங்க்யூ.
ஒரு நாள் வஞ்சகமாக அவளை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து தன் காதலை சொல்லுகின்றான். தன்னை அவன் ஏமாற்றி அழைத்து வந்ததையும் வீட்டில் யாரும் இல்லாததையும் உணர்ந்து கொண்ட அவள் சீறிப்பாகின்றாள்.
சாந்தா, ஏன் என்னை வெறுக்கிறாய்? எனக்கு என்ன படிப்பு இல்லையா, பணம் இல்லையா, அழகில்லையா?
நீ படிப்பில் மேதையாக இருக்கலாம், பணத்தில் குபேரனாக இருக்கலாம், அழகில் மன்மதனாக இருக்கலாம், ஆனால் இந்த மூன்றையும் பாதுகாக்கக்கூடிய கண்ணியம் உன்னிடத்தில் இல்லை.
நீ என்னை பற்றி தவறாக கணக்கிடுகிறாய். நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் உன்னை தான் முதல் முதலாக தூய்மையாக நேசிக்கிறேன். உன்னை மணந்து கொண்டு
மணப்பது அது இந்த உயிர் உள்ளவரையில் நடக்காது.
சாந்தா,
நான் இனிமேல் இந்த வீட்டிற்கு வரமாட்டேன்.
வருவாய் சாந்தா, வருவாய். இந்த வீட்டுக்கு நீ நிச்சயம் மருமகளாக வருவாய்.
என்னை அவளிடத்தில் தருகிறேன், அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள். என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள். அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானாள்.
அவனை தனிமையில் சந்தித்த அந்த ஒரே சந்தர்ப்பமே அவனது தாலிக்காக அவள் தலை குனிவதற்கு காரணமாயிற்று. திருமணம் முடிந்த முதலிரவு தம்பதிகள் நடுவில் திரை விழுகின்றது.
உன்னை அடைவதற்காக தேர்ந்தெடுத்த முறைகளில் தவறு இருக்கலாம், ஆனால் உன் மீது கொண்ட காதலில் அலுவலகம் கலங்கவில்லை சாந்தா. நான் சொல்வதை நம்பு, என்னை நம்பு சாந்தா. மனைவிய கணவன் தொடக்கூடாது.
ஓ கணவன், அதை மறந்துவிட்டேன். பணம் போட்டல்லவா என்னை வாங்கி இருக்கிறீர்கள்.
சாந்தா, என்னை கொல்லாது.
நீங்கள் என் கணவன், அதனால் நான் உங்களுக்கு அடிமை. என் உங்களை கவர்ந்தது விலை கொடுத்து வாங்கிவிட்டீர்கள். என் உடலை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள்.
சாந்தா,
தயவு செய்து என் உள்ளத்தின் பக்கம் நெருங்காது.
சாந்தா, என்னை பெண் தின்னும் பெய் பித்தம் தலைக்கேறிய நான் என்று நினைத்துக் கொண்டா பேசுகிறாய்? எனக்கு தேவையானது உன் உடல், உன் உள்ளத்தின் நீளம்.
ஆனவரை சொல்லிவிட்டேன், அழுது அழுது பார்த்து விட்டேன். தாய்மொழியில் வார்த்தை இல்லை, வாய்மொழிக்கும் வலிமை இல்லை.
உள்ளறையில் தனித்தனி தீவுகளாகவும் வெளியே அன்பான கணவன் மனைவியாகவும் வாழ்ந்து வந்த இவர்களின் போலி வாழ்க்கை ஒரு நாள் உடைபட்டு விடுகின்றது. அவர்களை சார்ந்தவர்கள் அவன் மீதே குற்றம் சுமத்துகின்றார்கள்.
எல்லாரும் விரும்பி கேட்கிறாங்க, ஒரே ஒரு பாட்டு பாடு. சாந்தா, எல்லாத்துக்கு முன்னாடி என்ன அவமானத்தாத, என் மானத்தை காப்பாத்து பிளீஸ்.
அண்ணி, இதோ வீணே, நீ பாடித்தான் தீரணும்.
மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே, சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே. அறிவை வைத்த இறைவன் மே நீ அழகை வைத்தானே, அறிவை வைத்த இறைவன் மே நீ அழகை வைத்தானே. அழகு கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே, அடிமை செய்தானே.
எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய பெண்மனம் என்ற நாவலே மூத்த இயக்குனர் எல் வி பிரசாத்தின் இயக்கத்தில் இருவர் உள்ளம் திரைப்படமாக வெளிவந்தது. இந்த இரண்டு ஊடகங்களினதும் கதை அம்சம் ஒன்றாக இருந்த போதிலும் கதையின் களத்திலும் கதையின் பாத்திரங்களிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாவலில் சரபோஜி கெமிக்கல்ஸ் ஒர்க்ஸ் என்ற நிறுவனத்தின் பங்குதாரர் செல்வந்தர் நாகராஜ ஐயர், அவரின் மனைவி காமாட்சி அம்மாள், இவர்களின் இரண்டாவது பிள்ளையே கதையின் நாயகன் ஜெகநாதன். இந்த பாத்திரங்களே திரைப்படத்திற்காக புகழ்பெற்ற அரசாங்க வக்கீல் நீதி மாணிக்கம், அவரின் மனைவி நாகம்மா, இவர்களின் இரண்டாவது பிள்ளை செல்வம் கதையின் நாயகன். இதேபோல் கதாநாயகியின் குடும்பமும் மாற்றப்பட்டு நாவலில் பள்ளி ஆசிரியையான சந்திரா திரைப்படத்தில் பள்ளியாசிரியை சாந்தாவாக வருகின்றாள். இப்படி படத்திற்காக நாவலில் அமைந்த பாத்திரங்களின் குலம் கோத்திரம் பெயர்களை திரைப்படத்திற்காக மாற்றி எழுதியவர் அதன் திரைக்கதை வசனகர்த்தாவான கலைஞர் மூனா கருணாநிதி அவர்கள். நாவலில் பாத்திரங்களின் பேச்சு தமிழ் ஒரு குலத்தவரின் சாயலாக இருந்த போதிலும் திரைப்படம் அன்றைய காலத்திற்கேற்ற சாதாரண தமிழை பேசியது.
என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள்.
எத்தனையோ நாள் இரவு பகலாக பொழிந்த கண்ணீர் மழையிலும் பெருமூச்சு புயலிலும் அடியற்று சாய்ந்து விழாத அன்பு தருவின் இன்பக்கனி இந்த அத்தான் என்ற வார்த்தை.
நான் ஏற்றிவிட்டேன் அவர் காண்பதற்கென்றே, திரிகிறதம்மா ஒரு விளக்கு நெற்றியில் உள்ள
கணவன் மீது முழு நம்பிக்கை ஏற்பட்டு தான் செய்த தவறினை உணர்ந்து வெளியூர் சென்றிருக்கும் அவனின் வரவிற்காக காதலோடு காத்திருக்கின்றாள் மனைவி. இந்த வேளையில் அவன் மீது மற்றவர்கள் வெறுக்கும்படியான ஒரு பெரும் பழி விழுகின்றது. இந்த பழி நாவலிலும் திரைப்படத்திலும் வித்தியாசமாக காட்டப்படுகின்றது. நாவலில் தங்கள் சொந்த நிறுவனத்திலேயே இவன் பணம் கையாடல் செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றான். தந்தையும் மகனை எதிரியாகவே கருதுகின்றார். திரைப்படத்தில் தங்கள் பழைய சிநேகிதி ஒருத்தியை கொலை செய்த பழி நாயகன் மீது வந்து விழுகின்றது. அரசாங்க வக்கீலாக இருக்கின்றபடியால் தந்தையே மகனுக்கு எதிராக வாதாடுகின்றார். எல்லோரின் எதிர்ப்பை மீறி மனைவியே தன் காதல் கணவனை மீட்பதாக கதை முடிகின்றது. பெண்மணம் நாவல் பல வாசகர்களை கவர்ந்து கொண்டது போலவே இருவர் உள்ளம் திரைப்படமும் அன்றைய நாட்களில் பெரும் வெற்றி படமாக கொண்டாடப்பட்டது. படத்தின் காட்சிகள் உணர்வுகளுக்கு ஏற்ப கவிஞர் கண்ணதாசனால் எழுதப்பட்ட கருத்தாளம் மிக்க பாடல்களும் கே வி மகாதேவனின் இசையமைப்பும் இருவர் உள்ளத்தை இன்றும் பலரின் உள்ளங்களில் இருத்தி வைத்திருக்கின்றது.
உங்கள் மனதை எவ்வளவு
புண்படுத்தவில்லை சாந்தா, புண்படுத்தவில்லை. என்னை நீ பண்படுத்தி விட்டாய். உன் நடவடிக்கைகளால் நான் கற்றுக்கொண்டது ஏராளம் ஏராளம். குடும்ப பண்பாடு, வாழ்க்கை பண்பாடு, அறிவு பண்பாடு. எங்கே நீ ஒரு ஆனந்த பண்பாடு, பண்பாடுக்கிறியே பண்பாடு.
இரவு விடுகின்றது, இளமை எழுகின்றது.
இதுவரை நாம் கேட்டது திருமலை மூர்த்தி படைத்த
திரைக்கு வந்த இலக்கியம் இருவர் உள்ளனர்.